الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فيا أيها الحاضرون عباد الله اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم إلى آخر الآية. وقال الله تعالى أيضا هل حسب الذين يعلمون والذين لا يعلمون صدق الله تعالى العظيم. النعمان بن بشير رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ألا وإن في الجسد بلغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله على وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. அந்த சராசரங்கள் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்து படைத்த நாள் முதல் அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹம்மு சுபஹான வ தஆலாவுக்கு அனைத்து போலும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணைத்துணைமற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அவனது கட்டளை பெரிதென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே ஏற்றுக்காக்கூடிய நீயத்தை வைத்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய அவளமாக்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பு சுபஹானஹு வதஆலா இந்த விடயங்களை எல்லாம் எனக்கு எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் எவற்றையெல்லாம் விற்றுமை தவிர்ந்து கொள்ளுமாறு தளித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விற்று தவிர்ந்து கொள்ளும் பணியாகவும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் என்னும் நற்கட்டளை பிறப்புகின்றேன். கணேசிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, இன்று நாம் இந்த உலகத்தில் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கு எப்படி உயிர் என்ற ஒரு அம்சம் எனக்கு முக்கியமாக இருக்கின்றதோ இதே போன்று எமது இளைய சமூகத்தினர், எமது வரக்கூடிய சந்ததியினர் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி வாழ்வதற்கு உயிர் முக்கியமோ அதே போன்று ஒரு சமூகம் நல்ல முறையிலே கட்டியெழுப்பப்படுவதற்கு வாலிப சமுதாயம் மிக அவசியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவசியம், ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குறிப்பாக ஆணாக இருந்தால் வாழக்கூடிய நேரத்திலே அவனது உடம்பிலே முதுகில் இருக்கக்கூடிய முள்ளால் தந்து என்று சொல்லக்கூடிய அந்த முதுகின் கூடிய எலும்புகள் உடைந்து விட்டாள். எப்படி அவரை பார்த்து கேலி செய்கின்றோமோ, நீ முதுமுள்ளு இல்லாதவன், இவன் இல்லாதவன் என்பதாக கேலி செய்கின்றோமோ, இதே போன்று ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் சீர்கெட்டு விட்டால் முழு சமுதாயமும் சீர்கெட்டுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தன் சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் எமக்கு இன்றி அமையாத ஒரு பொருளாக ஒரு ஞாபகத்தாக அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த வாலிபர்களை பற்றி அவர்களுடைய வயதை அவர்கள் நல்ல முறையில் கழித்தாலும் பெற்ற விதத்தில் கழித்தாலும், அண்மையிலே அயல் நாடான எமது இந்தியாவிலே நடந்த ஹதீசுடன் ஒப்பாகக்கூடிய ஒரு விடயத்துக்கு அடுத்தபடியாக அந்த விடயத்தை கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலைமையில் அவன் எழுப்பப்படுவான். இன்னும் ஒரு கருத்தை கூறினார்கள், எந்த செயலில் இருக்கின்றானோ, எந்த நிலைமையில் இருந்து மரணிக்கின்றானோ அதே நிலைமையில் அவன் எழுப்பப்படுவான் என்று கூற, அந்த நேரத்தில் இந்த சஹாபி ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல அழகான முறையில ஆடை அலங்காரம் பண்ணி அவர்களுக்கு சக்கராத்துடைய நேரம் நிறுத்தி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், என்ன நல்ல கொடுப்பாட்டுங்கள், நல்ல ஆடை அணிவிக்கப்பட்டது, நல்ல அலங்காரம் செய்யப்பட்டது, அதே நிலைமையில் அவர் சக்கராத்திலே இருக்கின்றார். உடனே செய்தி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகின்றது. ஓடோடி வருகின்றார்கள். வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், நீங்க அலங்காரம் பண்ணி அழகாக உடுத்து கொண்டிருப்பது எதை வைத்து என்று கேட்க அவர் கூறியது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். நான் அலங்காரம் பண்ணி வாசனை திரவியங்களை போட்டிருந்தால் நல்ல முறை எனது மௌத் வரும் என்பதாக ஆதரவு வைக்கின்றேன் என்று கூற, ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது இந்த செயலை அல்ல. மாற்றமாக அவருடைய அமல், அவர் மது அருந்து கொண்டு மரணித்தால் அதே பாவத்தை செய்தவனாக அல்லாஹ் எழுப்பாட்டுவான். இவன் விபச்சாரம் செய்த நிலையில் மரணித்தால் அதே நிலையில் அல்லாஹ் எழுப்பாட்டுவார். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்யக்கூடிய ஆடை அலங்காரமோ அல்லது வாசனை திரவியங்கள் கொண்டு செய்யக்கூடிய அலங்காரமோ அல்ல என்பதாக கூறினார்கள். அண்டைய நாடான இந்தியாவிலே நடந்த விடயம், ஒரு வாலிபர், இவர் நல்ல முறையிலே ஆடல் பாடலில் ஈடுபடக்கூடியவர், சாதாரணமாக 17-18 வயதை உள்ளடக்கி இருப்பார். இவருடைய மௌத்துடைய நேரம் நெருங்கிவிட்டது. இவருக்கு சொல்லப்பட்ட விடயம், உங்களது மௌத் நெருங்கிவிட்டது என்பதாக எல்லா டாக்டர்ஸ்மார்களிடத்திலும் அவரை அனுப்பி வைக்கின்றார்கள். அனைத்து டாக்டர்ஸ்மார்களும் வைத்தியம் செய்தும் இவரது உடலை விட்டு உயிர் பிரிய மறுக்கின்றது. பல வைத்தியர்கள் வந்தார்கள், எல்லாரும் வைத்தியம் செய்தார்கள். இவரது உடலை விட்டு உடல் பிரிய மறுக்கின்றது. தன்னுடைய தாயும் தந்தையும் கதறி அழுகின்றார்கள். பரிதாபம், என்னுடைய மகன் தாயையும் தந்தையும் எப்படி கண் இவை பாதுகாக்குமோ அதே போன்று எங்களை பாதுகாத்த எங்களது மகன் இவர் சக்கராத்திலே இருக்கின்றார், இவரது ரோஸ் பிரிய மறுக்கின்றது, என்ன காரணம் என்பதாக இவர்கள் தட்டை தடமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஊரிலே நல்ல முறையிலே மார்க்கத்தை படித்த அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு ஆலிம், இவரும் அந்த வைத்திய துறையை முடித்திருந்தார், டாக்டராக இருந்தார். இவரிடம் கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு சென்றவுடன் அவருக்கு கிடைத்த விடை, உங்களது மகனுடைய ரூஹ் உடலை விட்டு பிரிய வேண்டுமாக இருந்தால், இலேசாக பிரிய வேண்டுமாக இருந்தால், அவர் எந்த செயலை அதிகமாக செய்வாரோ அதே செயலை மரணத்தின் பொழுது சக்கராத்தின் பொழுது ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் அவரது உடலை விட்டு உயிர் இலேசாக பிரியும் என்பதாக கூறினார். வில்லையை பெற்றெடுத்த தாய் கூறினார், என்னதான் இருந்தாலும் தாயல்லவா, அழுதவாறு கூறினார். அந்த ஆலிம் வைத்திய துறையை முடித்திருந்த ஆலிமை பார்த்து கூறினார், என்னுடைய மகன் அதிகமாக பாட்டை கேட்கக்கூடிய இசையை ரசிக்கக்கூடிய தன்மை அவரிடம் அதிகமாக இருக்கின்றது என்று கூற, நல்ல ஒரு பாடலை போட்டு அந்த ஹெல்ஸ்ரீயை அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுடைய காதுக்கு உள்ளே அந்த பாட்டு சவுண்டை செலுத்தும் பொழுது அவரது உடலை விட்டு உயிர் இலேசாக பிறந்தது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் இப்படி ஒரு நிலைமை விட்டு பாதுகாப்பானார். கண்ணியமான பெரியவர்களே, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வாலிப வயது அவர்களுக்கு ஒரு வகை பைத்தியத்தை போன்ற ஒன்று ஏற்படும். எல்லாரும் வாலிப வயதை கடந்தான் வந்திருப்போம். 13 அல்லது 12 வயதில் இருந்து 22 வயது வரைக்கும் அனைவர்களும் அறிந்து விடையந்தான் டீனேஜ் என்பதாக கூறுவோம். அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய வயதில் தன்னுடைய உயிரை போக வைப்பதென்றாலும் வாலிபர்கள் பின்வாங்க மாட்டார்கள். என்ன காரணம்? அந்த இரத்த கொதிப்பு கூடிய ஒரு கால சந்தர்ப்பம், இரத்த கொதிப்புகள் அதிகமாக உள்ள ஒரு நேரம், அவர்கள் ஏதாவது ஒரு செயலை ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தால் அதை திருத்துவதற்கும் சில வழிமுறைகள் இருக்கின்றன. எடுத்த எடுப்பிலே அவர்கள் அண்மையிலே ஓலவல் செய்தார்கள். ஓலவல் சில காலங்களுக்கு பின்னால் அதனுடைய பெறுபேறுகள் கிடைக்க பெறும். அதற்கு பின்னால் அந்த ஓலவல் செய்த வாலிபர்களை பார்த்து அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நீ நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கின்றாய், அவர்களுடைய பாஸ் கொஞ்சம் போதாம இருந்தா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்பதாக கூறி அவர்களது மனதை துன்புறுத்தி இந்த வாலிப சமுதாயத்தை அடியோடு இல்லாம ஆக்கிரத்துக்குள்ள முயற்சியை நாங்க செய்யக்கூடாது. ஏன்னா எந்த விதத்துக்கெல்லாம் நலவென்று இருக்குமோ அதுக்கெல்லாம் கெடுதியும் இருக்குது, இன்பம் என்றிருந்தா துன்பம் இருக்குது, துக்கம் என்றிருந்தா அதுக்கு சுகம் இருக்குது, செல்வந்தனாக இருந்தால் ஏழை என்பதாக இருக்குது. இதே போன்று ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் செய்த அந்த அட்வான்ஸ் அந்த ஓலவல் சாதாரண தர பரீட்சையை அவர்கள் நல்ல பெருபேர்களை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவர்களது வாழ்க்கை அதோடு முடிவதல்ல. காரணம், இன்று நாம் பார்க்கலாம் எமது பாடசாலைகளிலும் மதரசாக்களிலும் கசப்பாக இருந்தாலும் செல்ல வேண்டிய ஒரு உண்மை இருக்கின்றது. எல்லாமே ஒட்ட பக்கமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக உலகத்தில் நாம் பார்த்தால் பெண்கள் ஆடை அணியும் பொழுது கரண்டை உட்பட எல்லா இடத்தையும் மறைச்சித்தான் கொடுக்கணும். ஆண்கள் கரண்டை கால் விளங்குறதுக்கு கரண்டை காலுக்கு மேலத்தான் கொடுக்கணும். இன்னைக்கு மாற்றமாக ஆண்கள் எல்லாம் கரண்டையை மறைச்சு கொடுக்கிறோம், பெண்கள் தங்களுடைய கரண்டையை விட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டு ஆடை அணிகின்றார்கள். இதே போன்று பாடசாலைகளையும் மதரசாக்களையும் எடுத்துக்கொண்டால் 6 வருடங்கள் 7 வருடங்கள் அல்லது ஸ்கூலை எடுத்துக்கொண்டால் அந்த ஓலவல் வரைக்கும் அவர் கிரேட் 10 அல்லது கிரேட் 9 இருக்கக்கூடிய மாணவருக்கு சாதாரண ஒரு வழிகாட்டல் உள்ள ஒரு பேரை கொடுத்தாலும் ஆல்ரெடி இவர் சப்ஜெக்டை விளங்கி இருக்கிறவர் இலேசாக புரிந்து விடுவார். சாதாரண ஒரு அறிவுள்ள சேரை கொடுத்தாலும் அழகாக நல்ல சேரை கொடுக்க வேண்டும், நல்ல ஆசிரியர்களை கொடுக்க வேண்டும். இருந்தாலும் அவருக்கு அந்த வழிகாட்டல் ஆரம்பத்திலிருந்து இருக்கின்றது என்பதற்காக நார்மலாக இருந்தாலும் அவர் பிடித்துக் கொள்வார். மதரசாக்களிலும் இதே நிலைமைதான். இன்று பாடசாலையிலும் மதரசாலையிலும் செய்யக்கூடிய ஒரு தவறு தான், முதலாவது 2வது வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பது சாதாரண
ஒரு ஓவல் செய்த அல்லது சாதாரண ஒரு கெம்பஸ் கூட நிறைவு செய்யாத ஒரு ஆசிரியரை கொடுக்கின்றார்கள். ஆனால் சாதாரண வகுப்பில் அந்த கிரேட் ஒன் கிரேட் டூ என்று சொல்லக்கூடியதில் தான் அடிப்படை பிடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கிரேட் ஒன்னுக்கு தான் நல்ல குவாலிஃபைடான சார் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கணும், மதரசாக்கள்லையும் சிறந்த ஆளுங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் கிரேட் ஒன்லையும் கிரேட் டூலையும். இன்னைக்கு ஸ்கூல் எடுத்து பார்த்தா, மதரசாவை எடுத்து பார்த்தா, கிரேட் ஒன்னுக்கும் முதலாவது இரண்டாவது வகுப்புகளுக்கும் ஓடப்படுறது சாதாரண ஒரு ஆசிரியர்களை தான். பெரிய வகுப்புக்கு அவர்கள் ஏற்கனவே பாடத்தை புரிந்திருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல திறமையான ஆசிரியர்களை போடுவதனால் அவர்கள் இன்னும் அதிகமாக டேலண்டாக மாறினாலும் அடிப்படை பிழையாக இருக்கின்றது. எனவே எமது வாலிப சமுதாயம், எமது வாலிப சமூகம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டுமாக இருந்தால் அந்த வாலிபர்களுடைய விஷயத்தை நாம் நல்ல முறையில் சிந்தித்து அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய அறிவை மேம்படுத்த வேண்டும். இதற்கான வேண்டி அவர்கள் ஓலவல் செய்து முடித்தவுடனே பலவிதமான இயக்கங்கள் வாலிபர்களை இலக்கு வைப்பார்கள். அது எந்த ஜமாத்தாக இருக்கலாம், எந்த கூட்டமாக இருக்கலாம், எந்த கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஓலவல் மாணவர்களை டார்கெட் பண்ணுவார்கள். என்ன காரணம், வாலிப வயது, இரத்த கொதிப்புள்ள வயது, இலேசாக எமது விடயங்களை சாதிக்கலாம் என்பதற்காக அவர்களை நல்ல முறையில் வழிமுறைகளை காட்டிக் கொடுங்கள். உங்களது தேவைக்காக உங்களது ஊரிலே உங்களது மகளாவிலே நல்ல மனிதன், நான் இத்தனை பேரை கொண்டு வந்தேன் இந்த ஜமாத்துல சேர்த்தேன், இத்தனை பேரை இந்த கிளாஸ்ல சேர்த்தேன் என்ற பேர் எடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாலிப வயதை நாசமாக்கிட்டு அவர்களை மௌத்து வரைக்கும் கண்டுகொள்ளாத எத்தனையோ பெரிய மனிதர்கள், படித்த மனிதர்கள் என்பதில் இருக்கின்றார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் முதியவர்களுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் அதிகமானவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஸ்கூல் போனது கிரேட் ஃபைவ் வரைக்கும், இன்னும் சிலர் சொல்வார்கள் நாங்கள் கிரேட் எயிட் வரைக்கும் தான் ஸ்கூல் போனோம், அதுக்கு பின்னால சிஎஸ்சி அல்லது பிஎஸ்சி என்ற ஒரு விதமான பட்டத்தை எடுத்து நாங்கள் செயல்பட்டோம் என்பதாக கூறினார்கள். இன்றைக்கும் எமது நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சோ அல்லது ஆசிரியர்களோ நினைத்தால் அந்த முறையை கையாள முடியும். கிரேட் ஃபைவிலே ஸ்காலர்ஷிப் என்பதாக ஒன்று வைக்கின்றோம், வைத்து அதிலே பிள்ளைகளை இனங்காணுகின்றோம். யாரு நல்ல மார்க்ஸ் இருக்கிறது, யாரு கொஞ்சம் மார்க்ஸ் குறைவா இருக்கிறது, அந்த நேரமே நீங்க பிள்ளைகளை இனங்காண ஏனும் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல 17 வயசு 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த வருடம் ஓலவல் செய்த மாணவர்கள் 752 அல்லது 750,000, இதிலே 80 ஏலவலுக்காக வேண்டி செலக்டட் ஆகக்கூடிய மாணவர்கள் 2 லட்சம், அந்த 2 லட்சத்திலும் 80 வேண்டி செலக்ட் ஆகக்கூடியவர்கள் 10,000 அல்லது 15,000. ஏனைய அனைத்து மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையும் அந்த 17 வயசுக்கு பின்னால் நாசமாக ஆகின்றது. இதை பேச போனால் அவர்கள் கூறுவார்கள், எமது நாட்டு சட்டத்துக்கும் எமது ஊரிலே இருக்கக்கூடிய உலவாக்கள் உட்பட ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இவரு சொல்லி தர வாராரு என்பதாக நினைப்பார்கள். கசப்பாக இருந்தாலும் உண்மையான விடயம் நடுநிலைமையாக சிந்தித்து பாருங்கள். கிரேட் ஃபைவ்ல அல்லது சிக்ஸ்ல ஒரு மாணவனை இனம் காண முடியும் என்றிருந்தால் அதுக்குதான் எல்லாருமே ஓலவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்க போறதில்லை. ஒரு மனிதன் மெக்ஸ்ல நல்ல டேலண்டாக இருக்கிறாரா, அவருக்கு அந்த 9 வயசு அல்லது 10 வயசு, சரி 15 வயது வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வயதிலிருந்து அவருக்கு மெக்ஸிலே ஒரு ட்ரைனிங்கை கொடுத்தால் அவர் 17 வயதாக மாறும் பொழுது அந்த மெக்ஸிலே அவர் நல்ல ஒரு அக்கௌண்டனாக நல்ல கிராஜுவேட்டாக இருப்பார். மாற்றமாக ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நல்ல நுழைஞ்சி இருக்கிறா, அந்த பிள்ளைக்கு 17 வயது வரைக்கும் இனம் கண்டு இங்கிலீஷ் நுழைஞ்ச கொடுங்க. அந்த புள்ள 17 வயதாக மாறும் பொழுது நல்ல இங்கிலீஷ்ல தேர்ச்சி பெற்ற ஒரு பிள்ளையாக மாறும். இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் 10 பாடம், 12 பாடம், 8 பாடம் என்று எல்லாருக்கும் ஒரே சிலபஸ கொடுத்து 17 வயது வரைக்கும் அவர்களை ஓலவல் செய்ததுக்கு பின்னால் பாடசாலையிலும் ஒரு ரூல்ஸ போட்டிருக்கிறாங்கன்னா, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தொடர்ந்து 4 மாதங்கள் ஸ்கூலுக்கு போகலாட்டி அவங்களே வராம ஊர்ல இருக்கக்கூடிய போலீசாருக்கு அறிவித்தல் கொடுத்து பெண் பிள்ளையாக இருந்தால் 2 பெண் போலீசார் வீட்டுக்கு வருவார்கள், உங்களது பிள்ளை ஏன் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை, நல்ல விஷயம், நீங்க கால் பண்ணி போலீசால வந்து பிள்ளைகளை தேடுறது நல்ல விஷயம். இதே நல்ல விடயம் ஓடுகள் செய்த மாணவ மாணவிகள் 17-18 வயதாகியும் அவர் ரிசல்ட் சரியில்லைண்டா, நீங்க போலீஸ கொண்டு வந்து பிள்ளையை தேட வைக்கிற நீங்க ஒரு 10 லட்சம் அந்த பிள்ளைக்கு வழங்கி ஏதாவது ஒரு தொழில் முறையை காட்டி கொடுக்கறீங்களா? காட்டி கொடுக்கறதுக்கு யாராவது பேசுறாங்களா? அப்படி செஞ்சா அந்த புள்ள ஓலவல் பெயிலாவினாலும் ஒரு தொழில் ஒன்றை செய்வாரே, உங்களுக்கு அந்த புள்ள பாடசாலைக்கு வர ஏதாட்டி பொலிசை வைத்து அந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியும் என்றா, ஓரவனுக்கு பின்னால அந்த பிள்ளையோட ரிசல்ட் சரியில்லைண்டா, அந்த பிள்ளையோட வாழ்க்கை அதுக்கு பின்னால ஆட்டோ ஓட்டத்திலையும் தந்தி தந்தியாக கைவாறு அடிப்பதிலையும் அவர்கள் இப்படியே அவர்களது வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களே. நான் சொல்ல வந்த விடயம் எந்த ஒரு ஜமாத்தாக, எந்த ஒரு இயக்கமாக, எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் வாலிபர்களை டார்கெட் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய வாலிபர்களாக ஆக்குவதற்கு டார்கெட் பண்ணுங்கள். ஊரில் நல்ல பேர் எடுப்பதற்கு நான் இத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் என்ற பேர் எடுத்துவிட்டு அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்ததற்கு பின்னால அவர் ஊரிலே இல்லாத ஒரு மனுஷனை பாக்குற மாதிரி அவரை பார்க்காதீங்க. எப்படி அந்த வாலிபர்களை ஒன்று சேர்க்கிறீங்களோ அதே போன்று அவர்களுடைய ஃபியூச்சர் எல்லாத்திலையும் அவர்களுக்கு பின்னால அவர்களுக்கு நல்ல அறிவை, நல்ல உடல் ஆரோக்கியத்தை, நல்ல செல்வங்களை, நல்ல தொழில அடையக்கூடிய மாணவர்களாக மாற்றுங்கள். ஏன்னா 11 வயதிலிருந்து 23 அல்லது 20 வயசு வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி டீனேஜ் என்று சொல்லுவார்கள். இது ஒரு வகை பைத்தியம் போன்றுதான் அந்த வயது இருக்கும். எல்லாரும் அதை தாண்டித்தான் வந்திருப்போம். வைத்தியத்துக்கு வைத்தியம் செய்வதென்றால் நாமும் பைத்தியமாக மாறித்தான் வைத்தியம் செய்யணும். அந்த வாலிபர்கள் சரணி பண்ணுகின்றார்கள், அவர்கள் தாய் தந்தையர் கொள்கையை பேச்சு மதிக்கிறார்கள் இல்லை என்பதற்காக வேண்டி நான் கொண்ட வாப்பா நீ இந்த கண்ணை முழிக்க கூடாது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண ஏதாட்டி போரில் உள்ள மத்தியுடைய நிர்வாகத்திலே சொல்லுவேன், அதுக்கும் முடியாவிட்டால் போலீசில் சொல்லுவேன் என்பதாக கூறி எப்படி பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்ய பைத்தியமாக மாறி வைத்தியம் செய்யணுமோ அந்த வாலிபர்களுக்கு வைத்தியம் செய்ய அவர்களுடைய குறை நிறைகளை நாம் தீர்த்துவதாக இருந்தால் அவர்களை இனம் காண வேண்டும். முதலாவதாக அவர்கள் என்ன பிரச்சனையில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்களா? மஹல்லாவில் மாஷாஅல்லாஹ் உங்களது மஹல்லால அழகான நிர்வாகம் இருக்கின்றது, ஆளுங்கள் உட்பட பல படித்தவர்கள் உங்கள் நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள், எல்லா மஹல்லாக்களும் எல்லா ஊர்களுக்கும் இரக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த வாலிபர்கள் இல்லை என்றால் எங்களது எதிர்காலமே இருண்டதாக ஆகிடும். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டலை கொடுங்க, அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தோடு சேர்ந்து மசூரா செஞ்சு அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யுங்க. இதற்கு அடுத்தபடியாக அவர் ஓலவல் செஞ்சதுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஜொப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க சிலவங்க. என்னுடைய வயது 16 அல்லது 17 வயதாக இருக்கின்றது, நான் ஒரு தொழிலுக்கு போகின்றேன், என்னுடைய வீட்டிலே கஷ்டம், நல்ல விடயம் வீட்டிலே கஷ்டம் என்பதற்காக வேண்டி துடுக்கை இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களை நடக்காமல் எந்த ஒரு ஜொப்பையும் செய்யாதீங்க, அதுல பரக்கத் இல்லை. பார்க்கிறோம், வாப்பாக்கு மழை விளங்குது இல்ல, வெயில் விளங்குது இல்ல, இரவு விளங்குது இல்ல, பகல் விளங்குது இல்ல, எந்த புள்ள பாதுகாப்போடும் வாப்பா மாடு எப்படி மனித உருவத்தில் இருந்து கஷ்டப்படணுமோ, சிலர் பஜாருக்கு போயிட்டு பார்த்தா தெரியும், தண்ணி குடிக்கிறது கூட டைம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. எதற்கு? இந்த மனைவி மக்களும் இந்த பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த வாப்பா மரணித்திருக்கின்றார். மகன் பெரிய ஒரு வேலையில வெளியூரில் இருக்கின்றார். அவருக்கு ஸ்ரீலங்காவின் உடைய கணக்கின்படி கிடைக்கப்பெறக்கூடிய சிலரி 5 லட்சம். 5 லட்சம் இல்ல, 5 கோடி ரூபாய் கிடைச்சாலும் உங்களோட வாப்பாவும் உங்களோட உம்மாவும் உங்களை வளர்க்கறதுக்கு பட்ட கஷ்டம் அந்த வாப்பாட உம்மாட ஜனாசால நீங்க கலந்து கொள்ளலாட்டி அந்த டொப்புல என்ன பொறுமதி இருக்குது உங்களுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு என்ன பழக்கத்தை செய்வான்? அவ்வளவு அதிகமான கல்வியை எடுத்தோம். எனவே வாப்பாட உம்மான துவாவோட 5 நேரம் தொழுகைகளை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்களை தேடி தொழில்களை எடுத்துக்கோங்க, அல்லாஹ் அதுல பறக்க செய்வான். இதற்கு அடுத்தபடியாக ஓலவர் செஞ்சதுக்கு பின்னால குறிப்பாக மாணவ மாணவிகள் எல்லாரும் வாப்பகிட்டே உம்மகிட்டே ஒரு வேண்டுகோள வைப்பாங்க. இதற்கு பின்னால எங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, கடைசியாக ஒரு சந்தர்ப்பம், நாங்க எல்லாரும் இஸ்கூலான ட்ரிப் கொண்டு போறோம் என்பதாக ஒன்று சொல்லுவாங்க. ட்ரிப் போறது நல்ல விஷயம். அல்லாஹும் குர்ஆன்ல கூறுகிறார், பூமியிலே சுற்றி தெரிந்து என்னுடைய அத்தாட்சிகளை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நல்ல விடயம். ஆனால் கண்டிஷன், எனது மகனோ மகளோ இதற்கு பின்னால கிளாஸ் ஃப்ரெண்ட சந்திக்க கிடைக்காது என்பதற்காக வேண்டி, அவர்கள் ட்ரிப் போகின்றார்கள் என்பதற்காக வேண்டி, மகரம் அல்லாத மாணவர்களுடன் அல்லது மகரம் அல்லாதவர்களுடன் அந்த ட்ரிப் என்ற பெயரில் அனுப்பி, அவர்கள் வந்ததற்கு பின்னால் பல சிரமங்களையும் மானம் போகக்கூடிய சில பேச்சுக்களையும் கேட்டுக் கொள்ளாமல் அவர்கள் ட்ரிப் போகின்றார்கள் என்றால் யாருடன் செல்கின்றார்கள், எங்கு செல்கின்றார்கள் என்பதை கண்காணித்து நல்ல முறையிலே அனுப்பி வையுங்கள். அல்லது சிரமம் பார்க்காமல் பிள்ளைகள் சொல்வது 100%க்கு 100% உண்மை. ஓலவலுக்கு பின்னால் கிளாஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் சந்திக்க கிடைக்காது. உண்மையான விஷயம், வாப்பா கிட்ட வசதி இருந்தா அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு நீங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஆக போங்க, அந்த பிள்ளையில மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை 100%க்கு 100% இல்லாட்டியும் 100%க்கு 50% குறையும். மாற்றமாக ட்ரிப் என்ற பேர்ல போயிட்டு ஒல்லாம் சொல்றேன் என்ற நண்பர் ஒரு கிழமைக்கு முன்னால சொல்றாரு, அவருடைய ஒரு நண்பர் அவருடைய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை கால் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு நாங்க ஓலவர் ட்ரிப் போறோம், இந்த வீட்டுல ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு வாரேன், நீங்க என்ன செய்யுங்க, நாங்க போற இடம் ஹெட்டனுக்கு போறோம் அல்லது நோர்லியாக்கு போறோம் என்று ஒரு ஊரை குறிப்பிட்டு, நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இவர் இந்த பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லி இந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே நான் சொல்லிடுவேன், யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, அந்த 2-3 நாட்களும் எங்களது அநியாயங்களை செய்து முடித்து விடலாம் என்பதாக கூறிய வரலாறும் இருக்கின்றது. எனவே அவர்கள் சென்று வந்ததற்கு பின்னால் கவலைப்பட்டு வேலை இல்லை, என்னம்மா நீங்க புத்தகங்களை தூக்கக்கூடிய வயதுல பிள்ளையை தூக்கி கொண்டு இருக்கிறீங்களே, இந்த புள்ள நல்ல புள்ள, அப்படி செஞ்சிருக்காது இப்படி செஞ்சிருக்காது தத்துவங்கள் எல்லாம் பேசி வேலை இல்லை. அந்த வயதுல அவர்கள் ட்ரிப் போகணுமா? அதற்குள்ள வழிகாட்டுதல் சரியா கொடுங்க. அதற்கு பின்னால அந்த வாலிப வயச நாங்க சரியாக கழிச்சோம் என்றா, அந்த வாலிப வயத சரியாக கழிச்சோம் என்றா அல்லாஹ் எமக்கு பலவிதமான விமோசனங்களை தருகின்றான். அதில் ஒன்றுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அச்சத்தில் இருக்கக்கூடிய ஏழு விதமான கூட்டத்திற்கு அல்லாஹ் அந்த கயாமத்துடைய நாளையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத இடத்துல அல்லாஹ் ஏழு விதமான கூட்டத்துக்கு நிழல் அளிப்பார். அதில் ஒரு கூட்டம் தான் அல்லாஹுடைய பயத்தில் இருந்த வாலிபர்கள். அந்த வாலிப வயத அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சா எந்த ஒரு நிழலும் இல்லாத கயாமத் உடைய நாளையில அல்லாஹ் அவனுடைய அரசின் உடைய நிழலை தந்து எம்மை பாதுகாப்பால் அந்த வாலிப வயதை நல்ல முறையில் கழிப்பதற்காக வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போன்று ஓரளவு செஞ்சத்துக்கு பின்னால வீட்டில இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் வாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து ஒரு சமையலின் உடைய எப்படி சமைப்பது என்ற முறையையாவது நல்ல முறையிலே கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும் எமது பிள்ளைகளை. எத்தனையோ பெண் பிள்ளைகள் திருமணம் செய்ததற்கு பின்னால் பல வாலிபர்கள் டிவோர்ஸ் ஆகுவதற்கும் இன்னொரு நண்பர் இடத்திலே சொல்லக்கூடிய விடயமும் எமது காதிலே விழக்கூடிய ஒன்றுதான். ஏந்த வைப்புக்கு சமைக்க தெரியா, ஏந்த வைப்புக்கென்ற ஒரு சாமனும் ஆக்க தெரியா, ஒவ்வொரு நாளும் நான் கடையாலே சாப்பாடு வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த விடுமுறையுடைய காலம் உம்மா மார்வலை வச்சு அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே சமைப்பதற்கு கட்டுப்படுங்கள். அதை அவர்களினுடைய திருமணத்தின் பின்னால் அவர்களுக்கு விமோசனமாக அமையும். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் சைக்கோலஜிஸ்ட் கூறுது, அவரு ராவு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரலையா, அவர் பருவ வயது அடைஞ்சிட்டாரா, அவருக்கு திருமணத்தின் உடைய தேவை ஏற்பட்டுட்டு ஆண் பிள்ளையாக இருந்தால் 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரலையா, கொஞ்சம் கண்காணிங்க வாப்பா மாறுவோம், இந்த மகன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், இந்த பிள்ளைய கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் என்பதாக இருந்தீங்கடா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணத்துக்கு பின்னால எங்கட கபரில அல்லாஹ் பாதுகாக்கணும். நெருப்பு மழை பொழிஞ்சாலும் சந்தேகம் இல்ல. காரணம் என்ன, எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய வாப்பா மரணித்திருக்கின்றார், அதை தொழிற்கக்கூடிய அந்த ஜனாதாவை எப்படி குறிப்பாட்டுவது என்று கூட தெரியாமல் சீரழிக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா விதமான போஸ்டுகளும் முடித்திருக்கின்றார்கள், மொபைல் போனுடைய எல்லா விதமான ஆப்ஸ்களும் தெரிந்திருக்கின்றார்கள். கேவலம் தன்னை பெற்றெடுத்த வாப்பா உம்மாவின் உடைய ஜனாதாவை தோல்வி கிடத்துக்கு தெரியல. எனவே தான் வாலிப அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே சமைப்பதற்கும் நல்ல முறையிலே அவர்கள் கணவனை நல்ல முறையிலே வழி நடத்துவதற்கும் எவ்வளவு கிளாஸ்கள் இருக்கிறது, அந்த கிளாஸ்கள் அனுப்பல்லாட்டியும் நீங்களாவது சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் 10 மணிக்கு வீட்டுக்கு வரலையா, திருமணத்தின் உடைய தேவை ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சைக்கோலஜிஸ்ட் கூறுகிறது. பெண் பிள்ளையாக இருந்தால் சமையலின் பொழுது ஒரு நாள் இரு நாள் பரவாயில்ல, தொடர்ச்சியாக சமையலுக்கு சாப்பாட்டுக்கு உப்பு கூடுதலாக வருகிறதா, செய்யக்கூடிய சாப்பாடு எல்லாத்திலும் உப்பு கூடுதலாக வருகிறதா, அல்லது உப்பு போதாம வருகிறதா, விளங்கிக்கோங்க. அந்த பெண் பிள்ளை திருமணத்தின் உடைய தேவையை எதிர்பார்த்திருக்கின்றாள். இதே போன்றுதான் எமது ஆண் பெண் இரு வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே நாம் என்ன செய்கின்றோம், அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். நல்ல விலை கூடின மகனும் நல்ல அழகான வார்த்தையை கூறுகிறாரு, நான் ஓலவர் செஞ்சிட்டேன், இன்ஷால்லா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கின்றேன். நல்ல ஒரு மொபைல் போன் எடுத்தாங்க என்று கேட்ட உடனே ஒன்றும் பார்க்கறில்ல. மகன் கேட்டாரு, மகள் கேட்டாங்க, பிள்ளையிட பேச கட்டையெல்லாம் உடனே ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுக்கறீங்க. அவர்கள் அந்த மொபைல் போன்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு காலம் தெரிஞ்சு ஏதாவது பார்க்க கூடாத ஒரு காட்சிகளை பார்க்கணுமா, அதுக்கென்று சில குறிப்பிட்ட இடங்கள் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல, மொபைல் போன்ல ஒரு டைப்பிங் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணினா போதும், உங்களுக்கு என்ன கலர்ல என்ன வகையில தேவையோ அப்படியே வந்து முன்னுக்கேறிக்கும். அத அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால சில வாப்பாமார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வாப்பாமார்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், விளக்கம் இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் வைஃபை ரவுட்டர் எல்லாம் எடுத்து அதை கனெக்ஷனையும் கொடுத்து பிள்ளையினுடைய கையில மொபைல் போனு கொடுத்து இருக்கிறாங்க. அல்லாத காவல் வாப்பாக்கு மொபைல் போனுக்கு போட்டிருக்கிற அந்த லொக்கை எடுத்துக்கொள்ள தெரியா. ஆனா புள்ள இந்த ஊர்ல எந்த வகையான என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் மன்னிச்சுட்டீங்களா? அல்லாஹ் உங்களோட வாப்பா கிட்ட கேட்க மாட்டானா? வாப்பா கபில இருக்கும், பிள்ளை செய்யக்கூடிய பாவத்துல எல்லாம் ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைக்கு தொழூர வழிகாட்டுல காட்டினீங்களா? பிள்ளைய கணவனோட நல்ல முறையில் நடக்கணும் சொல்லி கொடுத்தீங்களா? நல்லது செய்தால் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். கெட்டத காட்டு கொடுத்தீங்களா, எமது கபில அதற்குரிய தண்டனையும் வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்ல. இதே போன்றுதான் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கூலி வைத்திருக்கின்றான். எப்படி வயோதிபர்கள் என்று சிலவர்கள் முடங்கி இருந்தார்களோ, ஏந்த காலையிலா, ஏந்த கையேலா, ஏந்த இடுப்பு வர்க்கம், ஏந்த முட்டுக்கால் வர்க்கம், நானும் உங்களை போல சின்ன வயசுல இருந்தா நான் எவ்வளவு அமல் செய்வேன் என்பதாக அவர்கள் முடங்கி இருந்தார்களோ, வாழ்க்கையில என்ன செய்யுங்க, அவர்களுடைய அந்த நல்ல அமல்களை நல்ல இபாதத்தை காட்டி கொடுத்தீங்கன்னா அவர்கள் வயோதிப்பம் அடைஞ்சிட்டாலும் வாலிபத்தில் செஞ்சிட்ட போல அல்லாஹ் கூலிய கொடுப்பான். எனவே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலிபுல் யஹூத், யஹூதியர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, காலிபுல் நசாரா, நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க. அந்த வாலிபர்களை போல, யஹூதிகளை போல, நஸ்ராணிகளை போல ஆடை அணியாதீங்க, அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்க என்பதாக கூறினார்கள். அதே அடிப்படையிலே தான் அண்மையிலே பத்திரிகையிலே வாசிக்கப்பட்ட ஒரு வரலாறு, நாடு எங்கிலும் டெங்கு தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. எப்படி வெயில் காலத்தில் நாட்டு சைட்டிலே நொங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பாடம் பிரபல்யமோ, அதே போன்று மழை காலத்தில் குறிப்பாக கொழும்பு மாநகரில் டெங்கு பிரபல்யமாக இருக்கின்றது. இந்த டெங்கு நோயை குணப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாமும் எமது ஊரை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக பாதையிலே செல்கின்றோம், ஹதீஸிலே வருகின்றது, அல் ஈமானு பில் வஸ்பஉன சுஅபா, அதாவது ஈமான் 70 வகையான கிளைகளை கொண்டிருக்கிறது, அதுல ஒரு வகை தான் இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையிலே உள்ள கற்கள் முட்கள் எல்லாத்தையும் அகற்றதும் ஈமான்ல உள்ள அந்த 70 கிளையிலே ஒன்று. நான் கண்டான கண்ட விஷயம், தஹஜ்ஜத்தின் தொழுகையை தொழுவதற்காக என்று பள்ளிக்கு செல்கின்றார் தந்தை, மாஷா அல்லாஹ் நல்ல விடயம், செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஊந்தமேக்கு கொண்டு போறார் கையில, அந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ரோட்ல ஊந்தைய போட்டுட்டீங்க, இப்ப எங்கட ஊட்டுக்கு முன்னால ஊத்த ஒன்று வைக்கப்பட்டிருந்தா நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். மாஷா அல்லாஹ் பரக்கத்தான உந்த, நல்ல வாசம் இருக்குது, நல்ல ஐட்டம் இருக்குது, எப்படி நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். எடுத்தோடனே வாய் திரும்ப சரிக்கெல்லாம் மதுவா பண்ணுவோம், இந்த ஜனாவை கொண்டு வந்து போட்டிருக்குது, இந்த நாசத்தை போட்டிருக்கிறாங்க, போட்டவன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்று மதுவா செய்வோம். இதே போன்றுதான் வரக்கூடியது இந்த ஹஜ்ஜத்தின் உடைய தொழுகையை தொழுவதற்கு செய்யக்கூடிய பாவம் ஹராம். அந்த தகஜ சுண்ணத்தான தொழுக தொழுதா நன்மை கிடைக்கும், தொழிலாட்டி பாவம் எழுதப்படாது. ஆனா நீங்க ஊத்தையை கொண்டு வந்து போடுறது ஹராம், மற்ற மனிதனுக்கு செய்யற அநியாயம், யாரும் அதை வெறுப்பார்கள். ஊத்தையை நீக்கிருக்குது, இவ்வளவு நாட்டம் வருகிறது என்பதாக அவர்கள் தவிப்பார்கள். அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு துரு வார்த்தை கூட இன்னொரு முஃமினின் உடைய பதுவாக மாறுமாக இருந்தால் அநியாயம் செய்யப்பட்டவன் ரோட்ல ஊத்த போற இடத்துல தான் போட்டீங்க என்றாலும் அந்த ஊத்த போற நேரத்துல போடலாட்டி ஒரு மாற்று மதத்தவன் உங்களையே பார்த்து போட்டவனுக்கு இப்படி ஆகட்டும் என்று சொன்னாலும் அது பதுவா எங்களுக்கு பழி தேவனாம். சின்ன விஷயம், நான் தாயத்தலூர் இதெல்லாம் செஞ்சேன் என்பதாக நினைத்து நாம் கண்மூடித்தனமாக அந்த ஊத்தைகளை வீசி எமது ஊரையும் எமது நாட்டையும் சீரழிக்காமல் பள்ளி நிர்வாகத்தோட மசூரா பண்ணி ஒவ்வொரு இடமாக பிரிச்சு அதை கிளீனாக வச்சுக்கோங்க. அதிசயம் வருகிறது எப்படி ரோட்ல இருக்கிற ஒரு ஊந்தையை சைடு காக்கிறதும் ஈமான்ல ஒரு பகுதியோ, அதே போல துப்பளவாக இருக்கிறது, துப்பளவு படுத்துறது, இடங்களை அழகுபடுத்தி வைக்கிறதும் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய ஈமான் உள்ளவன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதாக ஹதீஸ் கூறுகின்றது. எனவே அந்த வாலிபர்கள், குறிப்பாக ஓரவயசுள்ள வாலிபர்கள், அவர்களுடைய ரிசர்ச்சுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியல. பெண் பிள்ளைகளையும் அப்படியே வீட்டில் நிறுத்தி விடாதீர்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் இன்னும் முடியல. அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல கொடுங்க. அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய வழிமுறைகளை, வழிகாட்டல்களை ஏற்படுத்தி கொடுங்க. அதே போன்று ஊர்ல சுத்தமாக எமது நாட்டை, எமது ஊர, எங்களை அடுத்த ஊட்ட நாங்கள் இருக்கக்கூடிய அறைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை நோயெல்லாம் வாழ வைப்பான், மௌத்துக்கு பின்னாலே நல்ல முறையில நாங்கள் வாழையிலும். எனவே கேட்டு விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அமல் செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்பங்களை எல்லாம் துன்பங்களாக மாற்றி, அவர்களுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றி எங்களை வளர்த்தார்கள். யா அல்லாஹ், எங்களது பெற்றோர்கள் இன்று மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களை கபரில் பிரகாசமானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எளிமை கற்று தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இவ்வளவு பெரிய பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் பள்ளி நிர்வாகத்தை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் கிருபை செய்வாயாக. அவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமது நாட்டிலே எந்த ஒரு பிரச்சனையும் பயங்கரம் இல்லாத ஒரு சூழலை உண்டு பண்ணி விடுவாயாக. குறிப்பாக மரணிக்கக்கூடிய நேரத்திலே எங்களது உடல் உறுப்புகள் செயலற்று விடாமல் இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. மரணிக்கக்கூடிய நேரத்திலே எங்களது ஜனாதாக்கள் ரோட்லையும் காற்றிலையும் நாட்டிலையும் சீரழியாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மரணிக்கக்கூடிய சகாத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களது ரூஹை கைப்பற்றுவாயாக.